ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ. ஸ்ரீ வானாச்சலமாமுனிய நமஹ. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யதா மாதரம் முனிம். வேதாந்த வேத்யாமிருத வாரிராசியர் வேதாந்த சாராமிருத பூரமத்யம் ஆதாய வர்ஷந்தமகம் பிரபத்தியே காருண்யபூர்வியம் கழிவைரி தாசியம். இதில் சுவாமி நம்பிள்ளை தனியனுக்கு காருண்ய பூர்ணம் கலிவைரி தாசம்னு பரம காருணிகரார நம்பிள்ளை சுவாமி நம்பிள்ளை நமக்கு ஆழ்வாருடைய திருவாழ்வியின் அர்த்த விசேஷங்களை அது அற்புதமாக அவர் திருவுள்ள கருத்தினை நமக்கு தெளியதா நம்பிள்ளை செப்பநெறித்தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடுறிய நன்குரைத்து ஈடு 36,000 பரி என்று பொய்யில்லாத மனவாளிகள் தாம் சாதித்தபடியே அது நன்குரைத்தது என்று ஈட்டிலே பல அர்த்த விசேஷங்கள் சொல்லும் சைலி அவதாரிகை பிரவேசம் ஐதீகியங்கள் மேற்கோள் கொடுக்கும் லாவகம் சங்கிரகம் தொகுத்து வழங்குவது அதில் ஆரம்ப பிரவேசம் கொடுக்கும் அழகு இப்படி பல விஷயங்கள் இதில் ஒரு இந்த முறை கார்த்திகையில் கார்த்திகை நாளுக்காக பல மானியர்கள் நுண்சுவை என்னும் தலைப்பிலே ஈட்டில் நுண்சுவை என்னும் தலைப்பிலே ஒரு நுண்சுவையை அனுபவித்து வருகிறோம். அதில் சாடுக்தி என்னும் தலைப்பிலே அடியன் சொல்ல விளைகிறேன். சாடுக்தி என்றால் ஸ்லேடை அல்லது இரட்டொரை மொழிதல்னுவா. ஒரு சொல்லிய அதுக்கு ரெண்டு பொருள் வரும். அது பொதுவாக செய்யுள்ள தமிழர்கள் அமைப்பர்கள் அது அப்படியே உரைநடையில் அற்புதமாக திருடைய வியாக்கியானங்களிலே அமைக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. பல இடங்கள் கொட்டி கிடக்கிறது. அதில் சில இடங்களை அனுபவிக்க போவோம். ரொம்ப அற்புதம் என்னென்னா சுவாமி ஒரு பதத்தை எடுத்திருந்தா அந்த பதத்தில் ரெண்டு பொருளும் அங்கே சேர்ற மாதிரி அந்த அர்த்தத்துக்கு சேர தொழுவார். முதல் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலேயே உயர்வர வயலிலும் கடைசியில் தொழுதிழன் மனனே என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு எம்பெருமானை தொழுதெழுவாய். இதுதான் கைங்கரியமே புருஷார்த்தம்ன்றது முதல் பத்து கடைசியிலையும் சுவாமி நம்பிள்ளை அறுதியிடுகிறார். அந்த தொழுதிழன் மனனே என்று சொல்லும்போது இத்தனை ஜென்மம் தொழாமல் இருந்திய நெஞ்சமே இப்போ தொழுவாயாக. ஏன்னா முதல் சுயப்பதியிலேயே நித்திய சம்சாரியாக போந்த ஆழ்வார் பல ஜென்மங்கள் தோல் மாறி தோல் மாறின்னு பல ஜென்மங்கள் கை கழிந்த பின்னே இந்த ஜென்மத்தில் எம்பெருமான் நிர்கேத கிருபை புரிகிறான் ஆழ்வாருக்கு. அதெல்லாம் இப்பிறப்பில் சில நாளில் எழுதி நின்றார். சில நாள்லேயே கிடச்சிடுத்து ஆழ்வாருக்கு. அதனால் வரவார் ஒன்றில்லையால் வாழ்வினிதால்னு இந்த நிர்கேத கிருபைக்கு காரணம் இல்லை. இந்த ஆழ்வார் தாமே திருவாக்கிலே வெளியிடுகிறார். அப்போ இந்த இடத்துல அடியிலே தொழாமையால் வந்த சங்கோஷம் தீரும்படி அடியிலே தொழுது உஜ்ஜீவி என்கிறார். அற்புதமான வார்த்தை. அடியிலே தொழாமையால் வந்த சங்கோஷம் தீரும்படி அடியிலே தொழுது உஜ்ஜீவி என்கிறார். ரெண்டு அடின்ற வார்த்தை இங்கே எடுக்கிறார். முதல்ல அடின்னா அடி 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 என்பது கீழே கழிந்த காலத்தை தெரிவிக்கிறது. கீழே கழிந்த காலம்லாம் வேறு விஷயத்திலே ருச்சி இருந்தது. எம்பெருமான் விஷயத்தில் மனம் வைக்கவில்லை ஆழ்வார். எம்பெருமான் தான் இசைவித்து தன் பால் மனம் வைக்க திருத்துகிறான் ஆழ்வார். சரி, அப்போ அந்த இத்தனை நாள் பாராமுகமாக இருந்தாலே அதுவே ஒரு மாதிரி லஜ்ஜையாக இருக்கும். இப்போ எம்பெருமான் ஞான பக்தி வைராக்கியங்களும் ஆழ்வாருக்கு அருளி விட்டான். அவனை அடியிலே தொழற இத்தனை நாள் தொழவே இல்லை, அதை தீரும்படி தொழுது உஜ்ஜீவி என்கிறார். அப்போ தொழுதென்ன அடியிலே தொழுதுன்றார். அடினா திருவடியை. எம்பெருமான் துயரரு சுடர் அடின்றதுனால திருவடியை தொழப்பாராய் நெஞ்சமே என்ன அப்படியும் வச்சுக்கலாம். திருவடியை அல்லது அடியிலேன்னா கீழ் நாடுகளெல்லாம் கழிந்து விட்டது வாளா இருந்தேன் கீழ் நாடுகள் எல்லாம் தர். அந்த மாதிரி பழுதே போய் நின்று அஞ்சு அழுதேன் அரவிட மேல் கண்டு தொழுதேன்னு முதலாழ்வாரும் சாதித்திரப்படி அந்த கீழ்நாள் போன இழவெல்லாம் தீரும்படி அதுதான் அடியிலே என்றார். இத்தனை நாள் கழிஞ்சது அது அடியிலே இல்ல திருவடியிலே அப்படியே வச்சுக்கலாம் அடியிலே. ஆக இங்க அடியிலே என்றது பூர்வ காலத்திலேன்னு வச்சுக்கலாம் இல்ல திருவடியிலேன்னு வச்சுக்கலாம். பூர்வ காலத்தில் இழந்தது போனபடி அந்த இழவெல்லாம் தீரும்படி இப்போ திருவடியை தொழுதெழும் மனநேனு தன் நெஞ்சத்துக்கு ஆழ்வார் தெரிவிக்கிறான்றது முதல் பாசம். அஞ்சிரே மடராய பிரவேசத்தில் முதல் பத்து நாலாம் திருவாய்மொழி ஆழ்வார் பறவைகளை தூது விடுகிறார். இங்கே பறவைகளை ஏன் தூது விடணும்னா பறவைகளுக்கு சிறகு இருக்கு. சிறகு இருந்தால் உடனே எம்பெருமான்கிட்ட போய் நம்மை சேர்விக்கலாம், கடக கிருத்தியம் பண்ணலாம் என்று பார்க்குறோம். அந்த சிறகுனா என்னன்றதுக்கு இவரே ஞான கர்மங்களை சிறகாக்கி என்று ஞானம் அனுஷ்டானவை நின்னாவுடையான குருன்னு மனவாளி உண்டானும் உபதேசமாலே இந்த விஷயத்தை வீட்டில் விஷயத்தையே விளக்குகிறார். அதனால் இவத்துக்கு ஏன் இந்த பறவைகளை தூது விடணும்னா இவத்துக்கு பட்சபாதம் இருந்ததாகியாலே கடுக போய் நம் காரியம் செய்ய வைத்தது. இங்கே பட்சபாதம்ன்றது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். இங்கே இரட்டர மொழிதால் பட்சரபாதம்ன்ற வார்த்தை சாடு. பட்சிகளுக்கு அந்த சிறகு இருக்கும், சிறகு இருந்தாலும் உடனே பறந்து போய் எம்பெருமான இடையலாம். இல்லை பக்ஷபாதம்னா அதாவது சிறகுகளே பாதமாக இருக்கு. இல்லை பக்ஷபாதம்னா ஆழ்வார் பால் கிருபை இறக்கம். இல்லை பக்ஷபாதம்னா சிறகு இருக்கு உடனே போயிடலான்னு வச்சுக்கலாம். இல்லை ஆழ்வார் பால் கிருபைன்னு வச்சுக்கலாம். பக்ஷாபியாம் கவனம் விவக்ஷிதம் தன் ஆற்றாம் அறிவிக்கிறாடு தன் பரிசரத்திலே வர்ணிக்கிற பக்ஷபாதம். அதனால் இந்த பறவைகளுக்கு தான் எவ்வளோ இறக்கம். ஆழ்வார் இருக்கும் இடத்திலே இவை இருந்து ஆழ்வார் காரியத்தை தலை கட்டப் போகிறது என்று அந்த பட்சபாதமும் சொல்லலாம். ஆழ்வார் பால் இறக்கம் கம்பேஷன் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு மேல நல்கித்தான் காத்தளிக்கும் பொழியாழ்வினையர்க்கே என்ற பாசரத்தில் மல்குநீர் புனல் படைப்பை இறைத்தேர் வன் சிறு குறுகே. இந்த குறுகெல்லாம் நல்ல ஜலம், அந்த மீனும் மத்சியமும் ஜலமும் சமுதாயம் இருக்கிற இடத்துல இறை தேடுமா. அப்பேற்பட்ட இறை தேடுற குறுகை பராங்குசனாயின் பால் அது தன் மன வைக்குமா, அது பாட்டுக்கு தன்னுடைய இறையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்விக்கு சுவாமி நம்பிள்ளை அற்புதமாக விளக்குகிறார். இங்கேயும் செயலும் கயலும் உண்டாகையாலே என்று ஆழ்வார் பாலும் ஆழ்வார் மிசையும் செயலும் கயலும் உண்டுன்றார். அது எப்படி? அது அங்கே குளம் இருக்கு, அந்த குளத்தில் ஜலம் இருக்கு, ஜலத்தில் மச்சம் இருக்கு, அதில் இறைய தேடுறது குறுகு. பராங்குசனாக என்ன இருக்குன்னா இங்கேயும் ஆழ்வார்க்க திருக்கண்களிலே பராங்குசனாயின் திருக்கண்களிலே எம்பெருமான சேர்ந்தா ஆனந்த கண்ணீர், பிரிஞ்சா வருத்த கண்ணீர். இப்படி ஜலமாக இருக்கு எப்போ அது உள்ள கண் இருக்கு, அது கயல் கயலோ நம்ம கண்கள் என்ன கழுவித்து வெந்நீர் என்று ஆழ்வார் கண்களே கயல்கள். அதனால் இங்கேயும் ஜலமும் கயலும் இருப்பதால் அங்கேயும் ஜலமும் கயலும் இருக்கு, இறை தேடுற மாதிரி இங்கேயும் இந்த குறுகு ஆழ்வார் பால் மனம் வைக்கும் என்று ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய சாடு வார்த்தை. அதுக்கு மேலே இதே ஒன்பதாம் பாசரத்தில் அஞ்சனை மன்னா நாடாத மலநாடி என்ற பாசத்தில் ஊடாடு பணிவாடாய் உரை தீயிராய் நதுடலேன்னு இந்த வாடைக்காட்டானது எம்பெருமான் வேர்க்காரர் அதாவது ஒரு ராஜா சில பேர் சரியா தங்கள் சொற்களை உபயோக பண்ணலன்னா உடனே அந்த வேர்க்காரரை விற்று நலிமா போலேன்னு தன்னுடைய ஆட்களை கொண்டு நலிவா அவளை சித்திரவதை பண்ணுவாளாம். அந்த மாதிரி ஏதோ எம்பெருமானுக்கு வேண்டாதவள் மாதிரியும் ஆழ்வார் அவர் அந்த காற்று வந்து குளிர்ந்த காற்று வந்து நின்னா நலிகிறதா உடலிலே. அப்போது பராங்குசனாயி தெரிவிக்கிறா எம்பெருமானிடம் போய் கேட்டுப்பார், இத்தனை நாள் என்னிடம் எத்தனை பிராமணத்தோடு இருந்தான், அவன் இல்லை இல்லை இவளை நலியத்தான் வேணும் என்று சொன்னானாகில் வந்து நீ நலிய கடவாய் என்று காலை பிடித்து கஞ்சுகிறாள்னு தெரிவிக்கிறாள். இந்த இடத்துல காலை பிடித்து வேண்டிக் கொள்ளுகிறாள். கால்னால் ரெண்டு விஷயங்க, கால்னால் அந்த காலை ஒருத்தர் காலை பிடிச்சின்னு கெஞ்சுறோம்னு சொல்கிறோம், இன்னொன்று கால்னா காற்றுன்னு சொல்லலாம், திருத்தன் கால்னு சொல்கிறோம் காற்று. அந்த காற்று வாயு, வாயுவை பிடித்து ஏன்னா உரை தீரா படிவாடாயின்றதால காற்று, அந்த காற்றை கெஞ்சுகிறாள்னு சொல்லலாம், இல்லை காற்றின் காலை பிடித்து வேண்டுகிறாள்னு கொள்ளலாம். அதனால் காலை பிடித்து வேண்டிக் கொள்ளுகிறாள், ரொம்ப அற்புதமான பாட்டு. ரெண்டாம் பத்த மகத்திருவாயில வாயும் தர ஏழும் நைவாய் எம்மே போல் நான்மதி நீ இந்நாள், இந்த பாசுரத்தில் ஐவாய் அரவணு மேல் ஆழிப்பெருமானார். எம்பெருமான் ஆழ்வார்டா கூடுறேன்னா, பின்னாடி திருப்புல்லானி பாசுரத்திலையும் திருமங்கி ஆழ்வார் சொல்ற மாதிரி பேத நின்னே பிரிய நினை என்று பிரிய மாட்டேன்னு பிரிஞ்சிட்டான். அதான் உனக்கு ஒரு நாக்கா ரெண்டு நாக்கான்னு கேட்குறா, நாவும் இல்லைன்றுள்ள நாச்சி யாத்திரை மொழியில் வருது. என்ன காரணம்னா, இந்த சேர்ப்பார் நீ டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் எல் டைம் ஹூம் யூ ஆர். அது மாதிரி ஆழ்வார்க்கு யாரோட ஃப்ரெண்டு எம்பெருமானுக்குன்னா திருவனந்தாழ்வான், அவனுக்கு ஐவாய் அரவு இல்லை ஐவாறு திருவனந்தாழ்வான் கூடயே இருக்கார். ஆழ்வார் எங்கே போனாலும் திருவனந்தாழ்வான், சின்ன ஆள் கூடையாம் இருந்தால் சிங்காசமாக நின்னால் மறுபடியும் நேல் கடலுன்னு ஒத்த எப்படி கூடவே ஒத்த கூட இருந்தாலும் அவன் பழக்கம் தொத்தின்றான். நம்ம கிளாஸ்மேட் கூட இருந்தால் அவன் ஃப்ரெண்டு, அவன் கூட இருக்க மாதிரி அவன் பழக்கம்லாம் வந்துடும். அது ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார் சுவாமி பிள்ளை. அவனுக்கு பள்ளித்தோழமை பலித்தபடி, பள்ளித்தோழமைன்னா ஒத்த பள்ளிக்கூடத்திலே வாசிக்கும் போது அவன் கூட இருக்கும்போதே அந்த பழக்கம்லாம் வந்துடும், அப்படி வச்சுக்கலாம். இல்லை திருவனந்தாழ்வான் எம்பெருமானுக்கு சயனமாக இருக்கார், நிவாச சயனான் ஆழவன் தாட்டாவும் தெரிவிக்கிறார், ரொம்ப சயனமாக இருக்கார். அதனால் அந்த பள்ளி, பள்ளினா படுக்கை, படுக்கை பற்றாலேயும் அந்த பழக்கம் வந்துடுதுன்னு. அதனால் பள்ளித்தோழமை பலித்தபடினா படுக்கையும் பள்ளிக்கூடமும் ரொம்ப அற்புதமாக ஸோ நம்மளும் தெரிவிக்கிறார். இதுக்கு மேலே இதே இதில் தோற்றோம் மட நெஞ்சம் எம்பெருமான் அடக்கு வேற்றுவார் வகையில் குடிதாயினு, இதுக்கு முதல் பாசுரத்தில் நைவாயம்மே போல் நான்மதியை நின்னால் மைவானர்களோட தாய் மாடாந்து தேம்புதியால்னு அந்த மதியானது, அதாவது நிலாவானது சந்திரனானது தேயறது, அது முற்றும் தேஞ்சா என்ன ஆகும், இருளாயிடும். அதான் அது அடுத்த பாசுரம் தோற்றம் மடஞ்சேன் பெருமானாருக்கு மாற்றாமை சொல்லி அழுவாவினின் வேற்றோர் வையார் கொடிதாய் மாற்றாமித்தோ வாழி கதை இருளேந்தார். இருள் எப்படி வருது, அந்த சந்திரன் போனால் வந்துடுறது. அதான் இங்கே சாடுக்தியாக தெரிவிக்கிறார், மதிக்கெட்டவாறு அந்தகாரம் வந்து மேலிட்டது என்கிறாள். அதாவது மதியன்னா புத்தி, புத்தி போயிடுத்து, என்ன புத்தி, எம்பெருமான் வந்து கை கொள்ளணும், இல்லை இந்த இயல்பான வியாபாரங்கள் இதெல்லாம், இந்த சந்திரன் வருதோ சூரியன் உதிக்கிறதோ இல்லை அலை கடலிலே அலை வருவதோ இதெல்லாம் இயல்பான விஷயம். ஆனால் ஆழ்வார்க்கு என்ன ஆயிடுத்து, எம்பெருமான் வஞ்சிக்கப்பட்டதால் தான் எம்பெருமான் பிரிவ பிரிவாத்தாமையால் தான் இவையும் வாடுகின்றன என்ன, அந்த பகவத் விஷயத்திலே ஒரு பகவத் விஷயத்தில் ஒரு அஞ்ஞானம் எல்லாம் அடிக்கழிந்து பெறும்ன்றான். அந்த மாதிரி எம்பெருமான் விஷயத்தில் அதீத பிரேமத்தினால பகவத் காதல்னால இல்லை பக்தி பார விஷயத்தினால ஏற்படுற விஷயம் அது, இந்த மதிக்கெடுதல் மதிக்கெட்டவாறே அந்தகாரம். அதனால் என்ன ஆயிடுத்து, இருள் வந்துடுது. மதி கெட்டதுன்னா புத்தி கெட்டது, அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் தோன்றது ஆழ்வாருக்கு. அதே சமயத்தில் மதி கெட்டது என்றால் சந்திரன் மறைந்தால் இருள் வருகிறது. அதனால் இங்கே மதி கெட்டவாறே அந்தகாரம்னா மதினா புத்தின்னு வச்சுக்கலாம், இருளில் சந்திரன் வச்சுக்கலாம். இது ஒரு சாடுக்தி, ரொம்ப அற்புதமான பாசுரம். பின்னாடி சார்வே திருவாய் மழில ஆள்கினான் ஆடியான் ஆறால் குடை விழையும் தாழ் கண்டு கண்டு என் தலைமையில் புனைந்தேன் என்றார் ஆழ்வார். அதாவது எம்மா வீட்டில் என் நின் செம்மாபாத பருப்பு தலை சேர்த்து என்கிறார். அப்ப எம்பெருமானுடைய திருவடியை தன் சென்னியின் மேல் வேண்டும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எங்க ரெண்டாம் பத்துல, இது கடைசி பத்துல நின் செம்மாபாத பருப்பு தலை சேர்த்துன்னு அது தலைமேல் புனைந்தேன்னு கை கூடுறது, அது தெரிவிக்கிறார், சுவாமி நம்மளே நீ செம்மாபால தலை சேர்த்து என்று பிரார்த்தித்ததை தலையாக பெத்து கிரதக்கிறார். என்ன இங்க தலையாக பெத்து என்பது எம்பெருமானுடைய திருவடியை தன் தலையில் பெற்றார்னு வச்சுக்கலாம், அல்லது தலையாயன்னு முக்கியமா பிரதானமாக சேட்டமாக எம்பெருமான் திருவடியே தான் தலைமையில் புனைய பெற்றோம் என்று ரொம்ப சாடுக்தியாக தெரிவிக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. இப்படி சுவாமி நம்பிள்ளை அதி அற்புதமாக ஒரு ஒரே சொல்லை கொண்டு இரண்டு அர்த்தங்கள் தோற்றும்படி ஒரே நடையில் எழுதுறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரே நடையில் எழுதுதுன்னு சொல்றதோட அது ஒரு உபன்யாசம் தானே, இதெல்லாம் அது ஈடுன்றது காலட்சேபத்தை அப்படியே ஏடுபடுத்தினது தானே. அதனால அந்த ஃப்ளோவில் அந்த சொற்பொழிவிலே அப்படியே வாரி வழங்குகிறார். அதான் வருஷ ராஜேந்திரம் கிருபையாலே பரம காருணிகரான அம்பிள்ளை, காருண்ய கலிவேரி தாசம்னு கலிகன்றி தாசம்னு அவருடைய திருநாமம், காருண்ய பூர்ணர்னு பரம காருணியான அம்பிள்ளை இப்படி அர்த்த விசேஷங்களை நமக்காக வாரி இறைக்கிறார் வாரி ராசேன். அதுக்கு அவருடைய திருவடிகள் தலை வணங்கி இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான அனுபவங்கள் அதையும் அந்த அனுபவ கடலிலே திளைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று இந்த தொகுப்பை சில சாடத்தில் நமக்காக அதாவது விரைப்பால் போலன்றே முளைப்பால்னு சுவாமி புலரோகாச்சாரியார் தெரிவிக்கிறா போல விளைப்பால் பிரயத்தனப்பட்டு கிடைக்கும், முளைப்பால் கிருபையால் தானே கிடைக்கும். அந்த மாதிரி நமக்காக தானே எடுத்து கொடுத்தார் சுவாமி சுதர்சனாச்சார் இந்த தொகுப்பெல்லாம். அவருக்கு அவனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜீயத் திருவடிகளே தரணம் தாசன்.